God bless you all.
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களாக.
We heard a wonderful word of God.
நாம்
We heard a wonderful word of God.
நாம் கர்த்தருடைய வார்த்தை அருமையான வேதத்தை வாசிக்க கேட்டோம். I feel comfortable here.
Come a little forward. Yes.
Yeah.
Thank you. Thank you. Yes. The 22 chapters of Revelation are very, very precious. And especially in chapter 22, it says, the Spirit and the Bride say, come. The Spirit and the Bride say, come. Right before the direct return of the Lord, the Bride of Christ will be totally in the Holy Spirit. Just one with the Lord in the Holy Spirit. So our subject remains about the second coming of Christ. And I'm going to read a number of scriptures. Not what I have to say, but what the scriptures say. We start with Acts chapter 3. Acts chapter 3 from verse 19. Repent therefore and be converted, that your sins might be blotted out.
மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கேட்டு கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
When the times of refreshing shall come from the presence of the Lord.
Can you just tell the verse?
Acts 3, 19.
Yeah. அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்தில் அனுப்பும்படிக்கும்.
When the times of refreshing shall come.
இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும்.
Verse 20. And he shall send Jesus Christ, who before was preached unto you.
அவர் உங்கள் பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Whom have you read it?
Yeah, I read it. But it's other way around in Tamil.
Whom the heaven must receive until the times of restitution of all things.
தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும்.
So before the return of Christ,
ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக,
there must be a time of refreshing from the presence of the Lord.
பரிசுத்த ஆவியானவருடைய தேவ சமூகத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதலின் காலம் நமக்கு வேண்டுவதாக இருக்கிறது.
And Jesus remains in heaven.
இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார்.
Until the New Testament church has experienced these blessings.
புதிய ஏற்பாட்டு சபை இந்த ஆசீர்வாதங்களை அவைகள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும்,
we're not only only here to speak about the return of Christ.
நாம் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி மட்டும் கூறுவதல்ல.
We are here to show you from the word of God.
கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன்.
What must take place before he returns?
இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க வேண்டும்?
James chapter 5
யாக்கோபு 5வது அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம்.
James chapter 5 verse 7
யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசி எடுத்தவர் வாசிக்கலாம்.
Yes. Be patient.
இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பூமி நற்பலனை அறியும்படி முன்மாறியும் பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார்.
No, we cannot continue like this.
Okay, okay.
You must read every verse.
Okay.
Please, please. So we understand from the word of God
நாம் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக நாம் அறிந்து கொள்கிறோம்.
That before the return of Christ
கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக,
as it says here in verse 7 in James 5
ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கிற வண்ணமாக,
be patient therefore brother unto the coming of the Lord
கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள்.
And then the comparison is given with former and latter rain.
பின்பு அது கர்த்தருடைய முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் அது ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
Be patient therefore as the earth to receive the former and the latter rain.
இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருப்பது போல என்று வேதம் சொல்கிறது.
2 Peter chapter 1
இரண்டு பேதுரு முதலாவது அதிகாரம்
from verse 15
பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்போதும் நினைத்து ஏது உண்டாகும்படி பிரயத்தனம்
பண்ணுவேன். His people to know what he taught.
இங்கு அப்போஸ்தலர் பேதுரு தான் போதித்ததை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்று விரும்பினார்.
He gave them in writing.
அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கூறி கொடுத்தார்.
So when he would be gone, his writings would be still with
us. இதோ அவர் கடந்து போன பின்பு அவர் எழுதின வார்த்தைகள் அது அவர்கள் இடத்திலே கொடுக்கப்பட்டது.
This is the purpose of the written word of God.
இதுவே எழுதப்பட்ட வார்த்தையின் முக்கியத்துவமாக இருக்கிறது.
Prophets have gone.
All apostles have gone.
All apostles have gone.
All apostles have gone.
But the word God gave to them.
ஆனால் அவர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட வார்த்தையானது.
It's still with us today.
அது நம்மத்திலே அது இன்றும் அது எழுதப்பட்டதாக உரைக்கப்பட்டதாக இருக்கிறது.
Even our beloved brother Branham was taken to be with the Lord.
கடைசி கால தீர்க்கதரிசியும் கூட தேவனோடு இருக்கும்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
But the message he brought in the name of the Lord.
அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே உரைத்த செய்திகள்
is still with us.
அவைகள் இன்னும் நம்மத்திலே இருக்கிறது.
And it's the revealed word of God for our time.
அது நம் நாட்களில் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது.
First God spoke to the prophets.
கர்த்தர் முதலாவதாக தீர்க்கதரிசியோடு பேசினார்.
Then the word was written.
பின்பு அந்த வார்த்தையானது எழுதப்பட்டது.
And now the written word becomes the revealed word of God.
எழுதப்பட்ட வார்த்தையானது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது.
Because it's a living word.
அது ஜீவிக்கிற வார்த்தை.
And the same Holy Spirit.
அதே பரிசுத்த ஆவியானவர்.
That was upon the prophets.
தீர்க்கதரிசியின் மேல் ஆட்கொண்ட அதே பரிசுத்த ஆவியானவர்.
Upon the apostles.
அப்போஸ்தலர் ஆட்கொண்ட அதே பரிசுத்த ஆவியானவர்.
Must be upon us.
அதே ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும்.
That we understand what they understood.
அவர்கள் எதை புரிந்து கொண்டார்களோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
See what they saw.
அவர்கள் எதை கண்டார்களோ நாம் அதை காண வேண்டும்.
Get revealed what was revealed to them.
அவர்கள் என்ன வெளிப்படுத்தப்படுதோ அதே வெளிப்பாட்டுக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும்.
In verse 16 the apostle said
16வது வசனத்தை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம்.
For we have not followed cunningly devised fables when we made known unto you the power and the coming of the Lord Jesus Christ.
நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளையும் பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம்.
But we were eyewitnesses of his glory.
நாங்கள் கண்களால் பார்த்த சாட்சிகளாக இருக்கிறோம்.
We were with him in his ministry.
நாங்கள் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே அவரோடு கூட இருந்தோம்.
We were with him when he broke the bread.
அவர் அப்பம் பிக்கை நாங்கள் அவரோடு இருந்தோம்.
We were with him when he stilled the storm.
அவர்
stilled the storm.
அவர் அந்த பெருங்காற்றை அதட்டியோ நாங்கள் அவரோடு இருந்தோம்.
We were with him on Mount Transfiguration.
மறுரூபமலையில் அவரோடு கூட இருந்தோம்.
We heard the voice that spoke to him.
கர்த்தருடைய வார்த்தை மகிமை மேகத்தில் பேசின சத்தத்தை கேட்டோம்.
The apostles were eye and ear witnesses.
அப்போஸ்தலர்கள் அவர் கண்களால் இவை அனைத்துக்கும் சாட்சிகளாக இருந்தார்கள்.
Of what our Lord had done in their time.
கர்த்தர் அவருடைய நாட்களிலே செய்த மகத்தான கிரியைகளுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள்.
So the subject is the second coming of Christ.
இப்போ நாம் தியானிக்கக்கூடிய காரியமாக கர்த்தருடைய இரண்டாம் வருகை.
And here we have the statement.
இங்கு ஒரு வார்த்தை விதமாக இருக்கிறது.
We did not follow cunningly devised fables.
நாங்கள் கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் பின்பற்றுவதாக அல்ல என்று கூறுகிறது.
God's word is a true record of the things God promised.
கர்த்தருடைய வார்த்தையானது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது.
And God is his own interpreter.
கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு அவரே வியாக்கியானாக இருக்கிறார்.
You don't interpret Bible prophecy.
நீங்கள் கர்த்தருடைய வேதாத்மத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
You want Bible prophecy as it comes to pass.
கர்த்தருடைய தீர்க்கதரிசன வாக்கியங்கள் நிறைவேறுவதை நீங்கள் காண வேண்டும், கண்டு விசுவாசிக்க வேண்டும்.
And it says here in verse 18.
18வது வசனத்தை இவ்விதமாக வாசிக்கிறோம்.
And the voice which came from heaven we heard when we were with him on the holy mountain.
18வது
Peter 1:18.
அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சிந்தித்து பாருங்கள், அப்போஸ்தலர்கள் அந்த மகிமையின் சத்தத்தை கேட்டார்கள்.
Peter, James and John.
பேதுரு, யாக்கோபு, யோவான் கேட்டார்கள்.
And the apostles said, we were there on the holy mountain.
அப்போஸ்தலர் கூட நாங்கள் அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம்.
We heard the voice that came from heaven.
அதோ பரத்திலிருந்து உண்டான அந்த சத்தத்தை கேட்டோம்.
We saw the supernatural cloud coming down.
மகிமையின் மேகம் இறங்கி வருவதை கண்டோம்.
We heard the voice.
அந்த மகிமையின் சத்தத்தை கேட்டோம்.
We are eye and ear witnesses.
நாங்கள் சாட்சி பகர்கிறோம், கண்களால் கண்டதை சாட்சி பகர்கிறோம்.
In verse 19.
19வது வசனத்திலே.
For we have also the more sure word of prophecy.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
Glory be to Almighty God.
Amen.
Glory be to God.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
For the precious and holy word of God.
கர்த்தருடைய மகிமை நிறைந்த வார்த்தைக்காக நாம் கர்த்தருக்கு கனத்தை செலுத்துவோம்.
There are three aspects within the holy word of God.
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக மூன்று காரியங்கள் மறைந்திருக்கிறது.
One is the evangelistic part.
ஒன்று சுவிசேஷ பகுதி.
One is the teaching part.
மற்றொன்று போதிக்கிற பகுதி.
And one is the prophetic part.
மற்றும் ஒன்று தீர்க்கதரிசன பகுதி.
When the evangelistic part is concerned,
சுவிசேஷ பகுதியை நாம் குறித்து சிந்திக்கும் போது,
our Lord gave the great commission.
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரதான கட்டளையை கொடுத்தார்.
In Matthew 28,
மத்தேயு 28வது அதிகாரத்திலே.
In Mark 16,
மார்க் 16வது அதிகாரத்திலே.
In Luke 24,
லூக்கா 24வது அதிகாரத்திலே.
In John chapter 20,
யோவான் 20வது அதிகாரத்திலே.
But beloved brothers and sisters,
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,
it's not enough to say Jesus said, Jesus said.
இயேசு சொன்னார், இயேசு சொன்னார் என்று சொல்வது மட்டும் போதுமானது அல்ல.
You must understand by divine revelation what he said.
பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தவர்களோடு அவர் என்ன கூறினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
For instance, Matthew 28:19.
மத்தேயு 28:19 வாசிக்கிறோம்.
Our Lord said, baptizing them into the name.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், இந்த நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறினார்.
baptizing them into the name.
கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறினார்.
Of Father, Son, and Holy Ghost.
Pida Kumaran Parishuthavin Naamathukkullaga.
What is the name?
Andha naamam enna?
Before I can baptize.
ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பதாக அந்த நாமம் என்ன?
I must know the name.
அந்த நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Because the commission is.
ஏனென்றால் இந்த பிரதான கட்டளையானது.
To baptize into the name.
நாமத்துக்குள்ள ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்.
So you have to go from the four gospels.
எனவே நாம் இந்த வார்த்தைகளுக்குள்ளாக வெளிப்பாடோடு நாம் பிரவேசிக்க வேண்டும்.
To Acts chapter 2.
அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம்.
And the apostle Peter preached.
பேதுரு பிரசங்கித்த போது.
Repent every one of you.
நீங்கள் அனைவரும் மனம் திரும்பி.
And be baptized in the name of Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
For the remission of your sins.
உங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று.
And you shall receive the gift of the Holy Spirit.
நீங்கள் அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள்.
For this promise is unto you and to your children.
இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியாருக்கும் உண்டு என்று கூறினார்.
And to as many as the Lord our God shall
call. கர்த்தர் தூரத்திலிருந்து அழைக்கிற அனைவருக்கும் உண்டு என்று கூறினார்.
So you understand?
நீங்கள் அறிந்து கொண்டீர்களா?
The apostle Peter had the revelation.
பேதுரு அந்த வெளிப்பாடை உடையவனாக இருந்தா.
That the New Testament covenant name.
புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை நாமம் என்ன என்று அறிந்திருந்தார்.
Is the Lord Jesus Christ.
அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
And that God revealed himself in heaven as our Father.
பிதா பரலோகத்திற்கு பிதாவானவர் அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார்.
On earth in his only begotten Son.
பூமியிலே அவர் ஒரே பேரான குமாரனாக இருந்தார்.
In the believers by the Holy Spirit.
நம்ம ஒரு விசுவாசிக்குள்ளாக அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார்.
But when the announcement was made.
ஆனால் அது அறிவிக்கப்பட்ட போது.
You shall call his name Jesus.
நீ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
For he shall save his people from their sins.
அவர் தம்முடைய ஜனத்தை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார்.
The Hebrew name is Yahshua.
எபிரேய பதமாது யாஷுவா.
Which means Yahweh Savior.
அப்படி என்றால் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பவர் என்று அர்த்தம்.
The Yahweh of the Old Testament is the Yahshua of the New Testament.
புதிய ஏற்பாடு யெகோவா, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்.
The same yesterday, today and forever.
அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
So from Acts chapter 2.
அப்போது இரண்டாவது அதிகாரத்திலே.
You go to Acts chapter 8.
அப்போது எட்டாவது அதிகாரத்திலே.
Verse 15-16
வசனங்களிலே.
And from Acts chapter 8.
அப்போது எட்டாவது அதிகாரத்திலே.
You go to Acts chapter 10.
அப்போது பத்தாவது அதிகாரத்திலே.
Verse 48.
48 வசனம்.
And from there you go to chapter 19.
பத்தொன்பதாவது அதிகாரத்தை அமைந்து செல்லுங்கள்.
Everyone in the New Testament church.
புதிய ஏற்பாட்டு சபையானது.
Since the day of the apostles.
அப்போஸ்தலின் நாட்களிலிருந்து.
Was baptized in the name of the Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம்.
Never.
ஒருபோதுமே.
Was the formula used?
அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் பயன்படுத்தப்படவில்லை.
No Trinitarian formula was used by
திருத்துவ உபதேசம் பயன்படுத்தப்படவே இல்லை.
Never.
இல்லவே இல்லை.
Did any prophet or any apostle
எந்த தீர்க்கதரிசியோ எந்த அப்போஸ்தலனோ அதை பயன்படுத்தவில்லை.
Use the triune formula.
திரியேக தேவனுடைய அந்த தத்துவத்தை எந்த அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசி பயன்படுத்தவில்லை.
In the name of Father and Son and Holy Ghost.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை
not one time.
ஒரு தேவதாசனும் பயன்படுத்தவில்லை.
In the Bible.
அது வேதத்தில் இல்லவே இல்லை.
But it's in all the churches.
ஆனால் அநேக சபைகளிலே அது பயன்படுத்தப்படும்.
It's in all the churches.
அநேக சபைகளிலே பயன்படுத்தப்படும்.
In the Roman Church, Anglican Church.
அதாவது Anglican சபையில்,
Lutheran Church, and the Methodist Church.
Lutheran சபையிலோ, Methodist சபையிலோ.
The triune formula is in all the churches.
பிரியாக தேவனின் அந்த தத்துவம் எல்லா சபையிலும் பின்பற்றப்படுகிறது.
But not in the Church of Jesus Christ.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சபையிலே அல்ல.
The Church of Jesus Christ.
Yes.
Is the foundation and pillar of truth.
அதுவே அடிப்படை, அது அஸ்திபான சபையாக இருக்கிறது.
There is no doctrine, no false doctrine in the church of the living God.
அங்கு பொய்யான அந்த உபதேசம் கிடையவே கிடையாது.
So we are understand why the evangelistic part is important. Because the same gospel that was preached at the beginning must be preached before the return of Christ. Not a denominational gospel. The original gospel of Jesus Christ. Matthew chapter 24, verse 14. This gospel will be preached to all nations. And then the end shall be. I have to say these things. Because we must be restored to the beginning. And since the time of Reformation, which started 500 years ago, there was revival after revival. There was a John Wesley, a William Booth. There was a John Smith. There was a Calvin. There were many men of God. One revival after another. And about 100 years ago, there was a mighty outpouring of the Holy Spirit. And the gifts of the Holy Spirit were restored. But now the time of restoration of all things has come. I'm not judging. But I must tell you the truth. I was in charismatic meeting in Atlanta, USA, in a different place. And they all present power. They all say we have the power. And they push the people so they fall. And there's somebody to catch them, to catch them. Forget it, forget it. Beloved brothers and sisters, this is God's time for God's people to recognize the message of the hour. Must return to the Word of God. All these charismatic personalities, all the world-renowned TV evangelists, they all remain in the Trinity teaching, using the Trinity formula. There were Trinities not one time in the Bible. The word triune God is not one time in the Bible. God the Son is not one time in the Bible. God the Holy Spirit is not one time in the Bible. Only blessed be the God and Father of our Lord Jesus Christ. We have to say these things. We must come out from all confusion. We must be sanctified in the truth. In Matthew chapter 15, and also in Mark chapter 7, our Lord said these words: in vain do they worship me, teaching for doctrines the commandments of men. All worship is in vain. If you're a man made doctrines, God is only in His Word. And the Holy Spirit is the Spirit of truth. You must read John chapter 14, John chapter 15, and John chapter 16. the promise. When the Holy Spirit is coming, He will guide you into all the truth. The Word of God is the truth. And the Holy Spirit is the Spirit of truth. And He takes us back to the Word of God. There is no lie in the truth. John chapter 4, our Lord spoke to the woman at the well. The time comes when all the people worship God in spirit. Not in Jerusalem, not on the holy mountain, but the true worshippers of God. He will worship God in spirit and in truth. So we must be in the word of truth. And we must be led by the Holy Spirit. So please remember Matthew 15 and Mark chapter 7. In vain do they worship me. It does not say they worship idols. They are under the impression they're worshiping God. They pray the Lord's Prayer. They pray honestly, they pray. But in vain do they worship God. If they teach for doctrines and commandments of men, I hope you understand. I have to repeat it. There is an evangelistic part, a teaching part, a prophetic part. And as we read in 2 Peter 1, we have the more sure word of prophecy. And it says here in verse 20, in 2 Peter chapter 1 verse 20, knowing this verse, that no prophecy of the scriptures of any private interpretation, knowing this verse, this is how you start knowing this verse. Every preacher should know this verse. Every evangelist should know this verse. That no Bible prophecy is of any private interpretation. Holy man of God spoke by the Holy Spirit. It's not the word of Isaiah or Jeremiah. It's the word of Almighty God. It's not the word of the apostle. It's the word of God. And heaven and earth shall pass away. By the grace of God, I read to you from 1 John chapter 4. 1 John chapter 4. And here we shall read verse 6. 1 John chapter 4. Verse 6. We are of God. He that knoweth God heareth us. Hallelujah.
Hallelujah.
He that knoweth God. Do you know God? Do you know the Lord Jesus Christ? Are you in fellowship with Him? We are of God. He that knoweth God heareth us.
இருக்கிறார்.
He that knows God not hears us not.
தேவனை அறியாதவன் எங்களுக்கு செவி கொடுப்பது இல்லை.
So it is today.
அது அபிதமாக இருக்கிறது.
So it is in this church.
இந்த சபையில் அபிதமாக இருக்கிறது.
He that is of God.
தேவனால் தேவனை அறிந்தவன்
hears the true words of God.
அவன் கர்த்தருடைய சத்திய வேதத்தை வார்த்தையால் செவி கொடுக்கிறான்.
And will worship God in spirit and in truth.
அவன் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறான்.
Who shall not pray in religion.
நாம் மதத்தை கோரிப்பவர்கள் அல்ல.
But we should be lying after God in his holy word.
நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் அவரோடு ஒருமனப்பட்டிருக்க வேண்டும்.
Coming to Ephesians chapter 3.
எபேசியர் 3வது அதிகாரத்திலே.
Ephesians chapter 3. Here we read first verse 3.
மூன்றாவது வாசிக்கிறோம்.
How that by revelation he made known unto me the mystery that I have written to you.
இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
How by revelation.
அவர் ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக.
Paul was a man of God.
அப்போதே பவுல் ஒரு தேவ மனுஷனாக இருந்தார்.
By divine revelation.
பரிசுத்த வெளிப்பாட்டின் மூலமாக.
He was shown the mystery of God.
தேவ ரகசியமாகி வெளிப்படுத்தப்பட்டது அறிவிக்கப்பட்டது.
In verse 5 we read.
ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம்.
Which in other ages was not made known unto the sons of men.
இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை.
As it is now revealed to his holy apostles and prophets by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல.
Things which were not known before.
முற்காலத்திலே அறிவிக்கப்படவில்லை.
God revealed by his Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் முற்காலத்தில் அறிவிக்கப்படவில்லை.
And first the word of God comes to the prophet.
கர்த்தருடைய வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு வருகிறது.
Brother Branham was a prophet.
சகோதரர் வில்லியம் மகன் பிரானம் அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி.
He was a man sent from God.
அவர் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன்.
Was the message of the hour.
இந்த காலத்தின் செய்தியை கொண்டு வந்தார்.
Every mystery in the word of God.
கர்த்தருடைய வார்த்தையில எல்லா ரகசியங்களும்.
From revelation to Genesis, from Genesis to revelation.
ஆதியாகமம் முதல் வெளிப்பட்ட விசேஷம் வரை வெளிப்பட்டது.
Was made known by divine revelation to him.
பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
The same God who called Moses.
மோசேயை அழைத்த அதே தேவன்.
The same God called Brother Branham.
சகோதரர் வில்லியம் மரியம் பிரானம் அழைத்தார்.
On May the 7th, 1946.
1946வது ஆண்டு மே 6ஆம் தேதியிலே.
The angel of the Lord entered the room where Brother Branham was.
கர்த்தருடைய தூதன் அவர் இந்த அறைக்குள்ளாக பிரவேசித்தார்.
And said, I'm sent from the presence of Almighty God. To give you your commission.
உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை கொடுக்கும்படியாக நான் வந்தேன்.
And then the angel of the Lord said.
கர்த்தருடைய தூதன் கூறினார்.
As Moses was given two signs.
மோசேக்கு ரெண்டு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது போல.
Two signs are given to you.
உனக்கு ரெண்டு அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது.
The first sign was.
முதலாவது அடையாளமானது.
That he would take the hand of the patient.
ஒரு நோயாளியுடைய கரங்களை பிடிக்கிற வேளையிலே.
He would take the right hand of the patient.
அவருடைய வலது கரத்தை பிடிக்கிற வேளையிலே.
With his left hand.
உன்னுடைய இடது கையினாலே.
And he should turn his hand up like this.
நீ உன்னுடைய கரத்தை திரும்பி பார்க்க வேண்டும்.
And if the patient had a cancer or tumor.
அந்த நோயாளிக்கு ஒருவேளை புற்றுநோயோ இல்ல வேறு நோயோ வேறு ஏதாவது நோய் இருக்குமே ஆனால்.
You know Moses was given two signs.
மோசேக்கு ரெண்டு அடையாளம் கொடுக்கப்பட்டது போல.
One sign was.
ஒரு அடையாளமானது.
To put the stick on the ground.
அந்த குச்சியை அவன் கீழே போட்டபோது.
And it became a serpent.
அந்த தடியை கீழே போட்டபோது அது.
And then the magicians did this sign. And then Moses commanded that his serpent will eat the other serpents. And then Moses had the stick again in his hand. And the second sign was he should put his hand into the bosom. And when he took it out, it was full of lepers. And when he put it back in and took it back out, it was like the skin of a child. God does what he likes, what he wishes, what he decides. So with Brother Branham, I told you yesterday he saw visions. But the moment when the people were in the prayer line, they could see their own cancer on Brother Branham's hand. They could see their own tumor on Brother Branham's hand. And the angel of the Lord said, tell the patient not to close their eyes, but to watch when it happens. And the moment God heard the prayer and the person was healed by the power of God in the name of Jesus Christ, that cancer vanished, that tumor vanished, and the hand was normal as before. I met two people in a very special way. Brother and Sister Gordon Lindsay. Everybody who knows about the ministry of Brother Branham knows the name Gordon Lindsay. He was the man of God at that time, starting the voice of healing in Dallas, Texas. And Brother Branham was there, the main speaker. And he wrote the first book about Brother Branham. William Branham, a man sent from God. And this couple, Brother and Sister Gordon Lindsay, in the years 1947, 1948, 1949, were in all the meetings of Brother Branham. They saw this supernatural gift in operation. I was in the Dallas, Texas convention. I knew them personally. So I met witnesses who were present when the supernatural took place. And the second sign was that the thoughts and whatever the patient had would be revealed by the Holy Spirit. So Brother Branham saw the vision. He could tell the person where they came from, the circumstances in their life. It was a very, very special ministry that no one had since the days of Jesus Christ. But it was to draw our attention to the message.
அந்த வார்த்தைக்கு செய்திக்கு நேராக நம்முடைய சிந்தையை எழுப்பதற்காக அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது.
And this
special நடந்தது.
And this special since 1963.
63ஆவது ஆண்டிலே ஒரு விசேஷித்த சம்பவம் நடந்தது.
When Brother Branham spoke on the seven seals,
அவர் ஏழு முத்திரைகளை குறித்து அவர் வில்லியம் அடிப்படையில் பேசின போது,
I have written a small book about the 22 chapters.
நான் ஒரு சிறிய புத்தகம் எழுதினேன்.
Summarizing what Brother Branham said.
அநேகர் தீர்க்கதரிசி என்ன கூறினார் என்று கேட்டார்கள்.
Since that time, God revealed all the mysteries.
அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் எல்லா ரகசியங்களை வெளிப்படுத்தினார்.
Then we understand he went to Arizona by divine commission.
கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர் அரிசோனாவுக்கு சென்றார்.
God showed him a vision.
கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார்.
When the street where he lives would be widened.
அதாவது அந்த பாதையானது அது அகலப்படுத்தப்பட்டது.
When the tractors would move up and down the road.
அங்கே அந்த டிராக்டர்கள் மேலும் கீழாக சென்று கொண்டிருந்தது.
When the fence would be put on his lawn.
அவருடைய அந்த கற்கள் எல்லாம் அவருடைய அந்த தோட்டத்தை போடப்பட்டிருந்தது.
That would be the time to move to Arizona.
இந்த காரியம் சம்பவிக்கும் போது நீ அரிசோனாவுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் கூறியிருந்தார்.
I brother Frank. Was together with Brother Branham in December 1962. I saw the bulldozers moving up and down the road.
நான் அங்க பார்த்தேன் அந்த பெரிய பெரிய அந்த புல்டோசர்லாம் அந்த ரோடை பிச்சு.
I saw the fence laying on the lawn.
அவருடைய தோட்டத்தில் இவை அனைத்தும் போடப்படுத்த நான் பார்த்தேன்.
Brother Branham said to me.
அப்போது பிரணாம் என்னிடம் கூறினார்.
Brother Frank, I must leave Jeffersonville.
சகோதரன் பிராங்க், நான் இந்த பட்டணத்தை ஜெஃபர்சன்வில் விட்டு நான் புறப்பட வேண்டும்.
I must pack. I must leave with my family.
நான் என் குடும்பத்தோடு நான் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும்.
We must take our place in Tucson.
நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் அரிசோனாவுக்கு.
And then Brother Branham asked me.
அப்போது சகோதரன் பிரணாம் என்னிடம் கேட்டார்.
To preach for him in Los Angeles.
அவருக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிரசங்கிக்கும்படி கூறினார்.
He said, Brother Frank, I cannot keep that date.
அங்கே பார்க்கறோம் பிரதர் பிராங்க் நீர் போய் பிரசங்கிக்க வேண்டும் கூறினார்.
I must pack and we must move to Tucson.
அவரு துஸ்கானுக்கு நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று கூறினார்.
Can you preach in my stead?
அதாவது நான் பிரசங்கிக்க வேண்டிய அந்த இடத்திலே உன்னால் பிரசங்கிக்க முடியுமா என்று கேட்டார்.
I had never been to Los Angeles before.
நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்துக்கு அதுக்கு முன்பதாக போனதே இல்லை.
But because Brother Branham asked me.
ஆனால் சகோதரர் பிரணாம் கூறியதபடினாலே
I took the flight.
நான் அங்கு புறப்பட்டு சென்றேன்.
I preached for the full gospel business.
நான் அங்கிருந்த அந்த முழு சுவிசேஷ கூட்டத்துக்கு நான் பிரசங்கித்தேன்.
I only referring to these things.
நான் இதை மட்டும் அவர்களிடம் கூறினேன்.
That you might know.
இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும்.
I am not a storyteller.
நான் கட்டுக்கதை கூறுபவன் அல்ல.
I am a servant of God.
நான் கர்த்தருடைய ஊழியக்காரன்.
With a divine call.
கர்த்தருடைய ஒரு விசேஷ அழைப்பை
பெற்றவன். The message that was given to William Branham.
எனவே தீர்க்கதரிசி வில்லியம் பிரானம் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
To the ends of the earth.
உலகத்திற்கு கடைசி வரையும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And so therefore I had to be an eyewitness.
எனவே நான் இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்ணார காண வேண்டியது அவசியமா இருந்தது.
I had to be an ear witness.
நான் அவரோடு கூட எல்லா இடத்திலும் இருந்தேன்.
Of what God has done in our time.
கர்த்தர் அந்த நாட்களில் செய்த காரியத்துக்கு நான் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன்.
So what is the purpose of the message?
செய்திக்கான காரணம் என்ன?
More than 100 times.
நூற்றுக்கு மேற்பட்ட முறை.
Brother Branham said.
சகோதரர் பிரணாம் கூறினார்.
The message of the hour is back to the word of God.
இந்த காலத்தின் செய்தி நாம் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புகிறது.
The message of the hour is back to the teachings of the apostles.
இந்த காலத்தின் செய்தியானது அப்போஸ்தல உபதேசத்துக்கு நேராக திரும்புகிறது.
The message of the hour is back to the beginning.
இந்த காலத்தின் செய்தியானது ஆரம்பத்துக்கு கொண்டு செல்கிறது.
The message of the hour is back to the original foundation.
இந்த காலத்தின் செய்தியானது அப்போஸ்தல உபதேசத்தின் அஸ்திபாரத்துக்கு கொண்டு செல்கிறது.
I translated all servants of Brother Branham. I know them in and out. I'm not here to touch on the interpretations. But all interpretations are not in the Bible. Therefore, we have to make this statement in the message of the hour. There is no interpretation. As we read in 2 Peter chapter 1, no Holy Scriptures of any private interpretation. Not even Revelation 10 verse 7. If the word says no Scripture, it means no Scripture. There's no exception. No scriptures, no scripture. All who are in the message of the hour, they are in the Word of God. And if they're in the Word of God, they are in the will of God. What did our Lord say? Who are the brothers and sisters? All who do the will of my Father in heaven. They are my brothers and sisters. So there are many interpretations of the statements Brother Branham made. Many interpretations of the statements Brother Branham made. And that is the tragedy. You must leave every statement where it is. What did the brothers do? They took statements out of context. Everyone took the statements they like. And now in some cities, we're up to 9 different churches. All claim to believe the message. If you believe the message, you don't believe a single interpretation. You believe the Word of God. And whatever Brother Branham said, you take back to the Word of God. You take it to 1, 2, 3 places. So back to the Word of God. Back to the original foundation. I must say these things because many use the term message. The message is the word. And the word is the message. And I say again, if you are in the Word of God, you are in the will of God. If you are outside the Word, in a different interpretation, some believe the time of grace is over. Some believe there's no more blood on the mercy seat. Some believe the Lord has already come. They just take statements out of context. Some believe the message is a shout. And they take 1 Thessalonians 4. And you must read on.
நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்க வேண்டும்.
I tell you why I mention these things.
நான் ஏன் இந்த காரியத்தை கூறுகிறேன் என்றால்,
I spent all my life for one purpose.
நான் என்னுடைய ஜீவிய முழுதும் ஒரே காரியத்தில் நான் செலவிட்டேன்.
To take the message of the hour to the ends of the earth.
இந்த காலத்தின் செய்தி உலகத்தில் எல்லையெங்கும் பூமியின் எல்லையெங்கும் எடுத்து செல்வதற்கு என் ஜீவனை நான் பயன்படுத்தினேன்.
And that I did because of the word of God.
அது ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக.
And for those who love the Lord.
கர்த்தரை நேசிப்பவர்களுக்காக.
I read to you from Hebrews.
எபிரேயரிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்.
So you will know what is written. For us at this time.
நமக்கு இந்த காலத்தில் எழுதப்பட்டது என்ன என்று நீங்க அறிந்து கொள்வீர்கள்.
I read to you from Hebrews.
எபிரேயர்
chapter 9.
9வது அதிகாரம்.
Hebrews chapter 9. Verse 28.
28வது வசனம்.
So Christ was once offered to bear our sins, to bear the sins of many.
கிறிஸ்து,
yes,
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு.
Yeah, and he will appear the second time without sin to take us home.
தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
The first time he came,
முதலாவது முறை அவர் வந்தது,
to redeem us,
நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக,
to pay the price,
கிரயத்தை செலுத்துவதற்காக,
give us total salvation,
நமக்கு முழுமையான ரட்சிப்பை கொடுப்பதற்காக,
justification by faith in the shed blood,
நமக்கு முழு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் வெளிப்பட்டார்.
But here the scriptures say,
ஆனால் இங்கு வேத வாக்கியம் சொல்கிறது,
he comes the second time,
அவர் இரண்டாம் தரம் வருகிறார்,
for those who look for his appearing,
அவருக்கு காத்துக் கொண்டிருப்பவர்களுக்காக.
Are you looking for his
appearing?
Are you waiting for his
appearing?
He will return for those who wait for him. He will return for those who look to, for him to appear. So if some brother tells me,
ஒருவேளை ஒரு சகோதரன் நீளம் கூறினால்,
man in the USA,
America desathile,
he said, brother Frank, the Lord has already come,
sir Frank, yes, it is here, he vandu vittar endru koorinal,
and you are left behind,
neer kai vida pattir endru koorinal.
I said, what did you say?
Naan enna soniga?
You are raptured,
neve neenga vandu eduthu kollapattingala?
He said, oh yes.
அவர், ஆமா, நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்.
I said, how can it be?
எப்படி அதை நடக்க முடியும்?
You are here.
நீங்க என் கூட நின்றுட்டு இருக்கீங்க.
And I am here.
நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்.
You are not changed. I'm not.
நீங்க மாறல, நானும் மாறல.
Who said the rapture is a revelation?
இல்ல இல்ல, அது எடுத்துக்கிறது ஒரு வெளிப்பாடு.
Rapture is a revelation.
அது ஒரு வெளிப்பாடு.
So if you have the revelation,
அது ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு
இருந்தாரு. You are raptured. I tell you.
அருமையா.
Forget it, forget it. Rapture will be a reality.
Oh, எடுத்துக்கொள்வது ஒரு உண்மையான சம்பவம்.
The greatest reality at the return of Christ.
கர்த்தருடைய வருகையில் அது நிஜமான சம்பவமாக இருக்கிறது.
And then the man even said,
பின்பு அவர் கூறினார்,
we already returned from the marriage supper.
நாம் கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியார் கல்யாண விருந்தெல்லாம் திரும்பி வந்து விட்டோம் என்று கூறினார்.
We're in the millennium.
நாம் இப்போது ஆயிரம் வருட காலத்தில்
இருக்கிறோம். I said, please stop now, stop now. Take me back to the airport. Brothers and sisters, there is so much confusion because of misunderstanding of the statements of Brother Branham. Brother Branham made the statement that the return of Christ would be secret.
அதாவது கர்த்தருடைய வருகையானது அது வந்து ஒரு ரகசியமாக
இருக்கும். ஆனால்
அது உங்களுக்கும் எனக்கும் ரகசியம் அல்ல.
Because we shall be there when it happens. All your neighbors will not know about it. So it will be a secret. But not to the bride. To the bride it will be the experience. So please, I beg you.
எனவே உங்களிடம் கெஞ்சி
கேட்டுக் கொள்கிறேன், எந்த ஒரு தவறான I have to say this again. The body of Christ is a church of the living God. Word upon word, word upon word.
Pardon?
Word upon word. There's a one false teaching in the body of Christ. Only the true word of God. No interpretation but divine revelation. And I must read to you from 2 Peter chapter 2, from 2 Peter chapter 2, verse 1. But there were false prophets among the people, even as there shall be false teachers among you. Not somewhere else. Not outside, but inside. So we have to watch. As there were false prophets, there will be false teachers. And this the Apostle Peter wrote after this statement, knowing this verse that no Bible prophecy of any private interpretation. Oh, praise be to Almighty God. We have a divine information. So you must check every teaching with the word of God. In the first message, in the first church age, the Holy Scripture says, you try those who claim to be apostles, but you found them to be liars. They were liars because no lie originates with the truth. If you teach anything that you cannot teach from the Bible, it's not the truth. Only the word of God is the truth. And let us read also Hebrews chapter 10, verse 14, addressing you beloved brothers and sisters. We are meant with the scripture today.
Can you tell the verse?
This scripture speaks to us here, verse 14. Hebrews chapter 10, verse 14. Oh, by one offering. He has perfected. Sanctified.
Hallelujah.
We have a perfect salvation. Perfect revelation of Jesus Christ. Perfect revelation of all the mysteries. God sent His servant and prophets to bring us back to the beginning. And every word of God was revealed. And so we are being restored to where the church was at the beginning. As we said in the beginning, God does all things according to His word. First He makes promises, and then He fulfills
promises.
As I said yesterday, we are the children of promise. Believe believing the word of promise. Receiving the spirit of promise. That's why the Bible says in Ephesians chapter 1:13, after you heard the word of truth, after you heard my people come out from among them, be ye separated unto the Lord. Don't touch any unclean thing. Then I will receive you. And you shall be my sons and my daughters. And I will be your God. 2 Corinthians 6:14. After we heard the word of truth, about Malachi 4, about Matthew 17, about Mark 9, about Acts 3, after we heard the word of truth, the promised word for this day, they received by the Holy Spirit. I say this in love, but I must say it.
Pardon?
I must say it. God will never see an error. Totally impossible. You cannot connect God with an error. They shall know the truth, and the truth shall set them free. The word of truth and the spirit of truth belong together. So only those who are now called out, who believe the true message of the word of God, separated from all unbelief, from all wrong teaching, from all religious inhabitants, coming back to God, respecting the word of God, sanctify them in the truth. Thy word is the truth. John 17:7. And here we read in Hebrews 10. We are perfected once for all. Are you believing it? Are you receiving it? It's a complete and finished work of grace. As we read from Hebrews 9, first our Lord came to save us. And now he will return to take the saved home. And as we read in Revelation 22, and the spirit of the bride say, come. And whosoever hears him, let him say, come. Maranatha, come Lord
Jesus.
So by the grace of God, this is the last call. The last call to the marriage supper of the Lamb. So in closing, let me say this. Including one experience I had, I heard the voice of the Lord a number of times. But there was one special time in connection with a visit to India.
இந்தியாவுக்கு வரும்போது ஏற்பட்ட ஒரு காரியம் சம்பவமாக இருக்கிறது.
As you are well informed,
உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும்,
it's my 50th time in your country.
நான் 50வது முறை இந்த இந்திய தேசத்துக்கு இந்த முறை வந்திருக்கிறேன்.
I just love you with all my heart.
நான் உங்கள் அனைவரையும் நான் என் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன்.
I would prefer to stay home.
நான் இந்தியா தேசத்தில் இருப்பது எனக்கு வீட்டில் இருப்பது போல் மிக மகிழ்ச்சியா இருக்கிறது.
But it was in 1976.
1976 ஆண்டிலே
I had arranged a trip for India.
நா இந்திய தேசத்துக்காக ஒரு பிரயாணத்தை நான் ஆயத்தப்படுத்தியிருந்தேன்.
Landing in Bombay.
நான் பாம்பேயில ஒரு கூட்டத்துக்கு ஆய வந்திருந்தேன்.
Flying on to Madras.
அங்கிருந்து நான் சென்னை பட்டணத்துக்கு விமானத்து மூலம் வந்து கொண்டிருந்தேன்.
Today is Chennai and today is Mumbai.
இன்று சென்னை, நாளை தினத்தில் அது மும்பை.
But you know what happened?
ஆனா என்ன நடந்தது தெரியுமா?
I had brought the ticket from the ticket office.
நான் அதாவது அங்கு விமான டிக்கெட் எடுத்திருந்தேன்.
And I just had sat down in my office.
நான் என்னுடைய அலுவலகத்தை உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
As you hear my voice.
நீங்க என் சத்தத்தை இப்ப எப்படி கேட்கிறீங்களோ அவ்வளவு பிரத்யட்சமா.
And the voice of the Lord always comes from the right. Always.
கர்த்தருடைய வார்த்தையானது இவ்விதமாக
every time.
என்னுடைய
It was between 10 and 11 in the morning.
அது காலை 11 மணி அளவு இருக்கும்.
I went out the office.
நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வெளியே சென்றேன்.
And I prayed and prayed.
நான் மீண்டுமாக ஜெபித்து
பார்த்தேன். The meetings are arranged.
கர்த்தாவே, கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டதே என்று கூறினேன்.
The brothers will be disappointed.
ஐயோ, என் சகோதரர்களா, அவங்க மனம் முடிந்து முடிவெடுத்து கொடுத்துருவார்கள்.
Is it not possible? Could I not have the
trip? கர்த்தாவே, ஏசப்பா, நான் போகக்கூடாதா, நான் பிரயாணம் பண்ணக்கூடாதா என்று கேட்டேன்.
And I returned to the office.
நான் மீண்டும் என் அலுவலகத்துக்கு போனேன்.
I just sat down again on the same chair.
நான் அதே சேர்ல போய் உட்கார்ந்தேன்.
Hey, hear my voice.
நீங்க என் சத்தத்தை கேட்கிறது போல.
The second time.
இரண்டாவது முறை.
My servant canceled your trip to India.
என் தாசனே, நீ இந்தியா தேசத்துக்கு போற அந்த டிக்கெட்டை நீ என்ன கேன்சல் பண்ணிட்டு சத்தம் போட்டதே.
At that moment, I reacted.
நா உடனே அதை கீழ்ப்படிந்தேன்.
I sent telegrams to the brothers.
நான் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு உடனே தந்தியின் மூலம் தெரிவித்தேன்.
Cannot come, letter follows.
என்னால வர முடியவில்லை, அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கிறேன்.
Cannot come, letter follows.
என்னால வர முடியல, நான் காரணத்தை பின்னர் அறிவிக்கிறேன்.
Some of the older generation.
பழைய நாட்கள் இருந்த முந்தின சந்ததியா.
They will remember what happened.
அதை அந்த நாட்கள் இருந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்.
The flight that I was booked on from Bombay to Madras.
நான் பாம்பேல இருந்து சென்னை வருவதற்கு எடுத்திருந்த அந்த விமானத்தில்
fire just after take off.
அது அந்த இடத்துல கிளம்பற போது அது தீப்பிடித்து விட்டது.
And 96 people died in the flight.
அந்த நாளில 96 பேர் இறந்து போனார்கள்.
And my name was on the passengers list.
என்னுடைய பேர் கூட அந்த லிஸ்ட்ல இருந்தது.
96 people died in the flight.
96 பேர் அந்த விமானத்துல பிரயாணம் பண்ணவங்க இறந்து போனாங்க. என் பேர் அதுல இருந்தது.
And my name was on the passengers
list. அந்த பேசஞ்சர் அந்த பிரயாணம் பண்ணவங்க பேர்ல என்னுடைய பேர் இருந்தது.
So God spared my life.
கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார்.
Hallelujah. Another time.
நான் அதை குறித்து
So by the grace of God.
கர்த்தருடைய கிருபையினாலே.
As I said, I heard the voice of the Lord.
நான் கர்த்தருடைய வார்த்தையை அநேக சத்தத்தை அநேக முறை கேட்டிருக்கிறேன்.
And Brother Branham confirmed it.
And
God confirmed it all over the earth.
கர்த்தர் உலகத்திற்கு நான் சென்ற இடத்துல எல்லாம் உறுதிப்படுத்தினார்.
I told you yesterday.
நான் நேற்று தினம் கூறினேன்.
These eyes were the last ones to see Brother Branham in the coffin.
சகோதர பிரணாம் அவர் அடக்கம் பண்ணப்படுவதாக கடைசியாக என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன்.
On April 10, 1966.
1966 ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி அவர் அடக்கம் பண்ணும்போது அந்த நான் அவரை பார்த்தேன்.
The burial was on April 11.
ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்.
பட்டார்.
I can say with all my heart.
என்னோட முழு இதயத்தோட என்னால சொல்ல முடியும்.
My ministry is directly connected to Brother Branham's ministry.
என்னோட ஊழியமானது சகோதரர் வில்லியம் பெர்னாமோட ஊழியத்தோடு நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிறது.
As he was told on June 11th, 1933, as John the Baptist was sent to forerun the first coming of Christ, you are sent with the message that will forerun the second
coming.
Even I say this with sadness in my heart.
இந்த காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன்.
The brothers in the USA,
அமெரிக்கால இருக்க சகோதரர்கள்,
have changed what the Lord spoke to Brother Branham.
சகோதரர் பிரண்ணாமோடு பேசின அந்த வார்த்தையை மாற்றிட்டாங்க.
They've written the text as they thought.
அவர்கள் அந்த டேப்ல இருந்து மாத்திட்டாங்க.
They've just written that John the Baptist was forerunning the first coming of Christ.
யோவான் ஸ்நானகன் முன்னோடினது போல,
you were sent to forerun the second coming of Christ.
நீயும் இரண்டாவது வரைக்கும் முன்னோடுவாய்ன்னு சொல்லி மாத்திட்டாங்க.
Nothing mentioned of the message.
ஆனால் அந்த வார்த்தை என்னன்னா, உன்னுடைய செய்தி முன்னோடும் என்று சத்தம் சொல்லுது.
I cannot go into detail.
நான் அதுக்குள்ளாக அதிகமாக செல்ல விரும்பவில்லை.
But many false teachings.
அநேக தவறான உபதேசங்கள் அதிலிருந்து வந்துவிட்டது.
But I say again,
நான் மீண்டும் அதை கூறுகிறேன்,
the false teachings are not in the message.
The காலத்தின் செய்தியில பொய்யான காரியங்கள் இல்ல.
They are outside the message.
அவைகள் அது வார்த்தையை விட்டு வெளியே இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
The message is a promised word of God.
கர்த்தருடைய வார்த்தை, அது வார்த்தைக்கு, அதாவது செய்தியானது அந்த வார்த்தைக்குள்ளாக உட்பட்டிருக்கிறது.
So stay in the word of God.
எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டிருங்கள்.
Stay in the will of God.
கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டிருங்கள்.
Be prepared for the second coming. Let me finally say this.
நான் மீண்டும் கடைசியாக கூறுகிறேன்.
God showed me the rapture.
கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவதை எனக்கு ஒரு தரிசனத்தில் காண்பித்தார்.
January 1, 1981
காண்பித்தார்.
என்னால்
அது அதிகமாக கூற முடியாது.
நான்
ஆனால் தரிசனத்தை எடுத்துக்கொள்ளப்படுதலை சபையோடு
பார்த்தேன்.
நான் அதை அனுபவித்தேன்.
என்னுடைய
வலதுபுறத்தை பார்க்கும் போது
அங்கு
பார்த்த, அதாவது வெள்ளை அங்கிகளோடு,
and over young,
எல்லாரும் வாலிபர்களாக இருந்தார்கள். எல்லாரும் வாலிபர்களாக இருந்தார்கள்.
About 17, 18,
அதாவது 17-18 வயசாக இருந்தார்கள்.
Not over 20,
20 வயசுக்கு மேல யாருமே இல்ல.
At that time I did not know,
அப்போது எனக்கு தெரியவில்லை.
What is written in the Old Testament,
பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ.
In the book of Job,
யோபு புத்தகத்திலே,
chapter 33,
33rd அதிகாரம்,
verse 25,
25வது வசனத்திலே,
we should return to the days of our youth.
நாம் வாலிபர்களாக திரும்ப, அந்த வாலிப பிரயாணத்தை நாம் திரும்ப செல்வோம்.
In the resurrection,
எடுத்துக்கொள்ளப்படும் நடையில்,
there will be no trace of sin.
அங்கு பாவத்தோட ஒரு அடையாளம் கூட அங்கு இருக்காது.
No trace of sin.
ஒரு நோயோட ஒரு,
nobody will go like this.
யாருமே அங்கு தடுமாற மாட்டார்கள்.
Body will be changed into immortality, and death will be swallowed into the victory, and we shall be with the Lord
forever.
So the return of Christ will be a reality. The raising of the dead will be a reality. The rapture will be a reality. The marriage supper will be a reality. The millennium will be a reality. The white throne judgment will be a reality. The new heaven and the new earth will be a reality. Everything will be a reality. Prepare to meet the Lord. Believe with all your heart. Stay in the word of God. Stay in the will of God. By the grace of God, in the name of Jesus Christ, I claim every soul for the kingdom of God. Stay in the word of God.
Everybody.
picture of Christ. If I don't see you here, I look to see you on the return of Christ. God bless you.
And be
with you. Stand up for a word. Again, we shall be silent and pray. Not looking around. We are in the presence of the Lord. Beloved brothers and sisters, I speak in the name of the Lord. And as John the Apostle could say, we are of God, and all who are of God will hear us, because he had a divine commission. I have a divine commission. Just for your information, after Brother Branham was taken to be with the Lord, it was upon my heart to take a trip to go to the Isle of Patmos, I had such a wonderful time on the Isle of Patmos. I walked up and down the Isle of Patmos and read the 22 chapters. And I went out for a walk on that stony island. From Athens, I took a boat to the Egeges, right to the Isle of Patmos. You know what I prayed? I said, dear Lord, John the Apostle is no more here. Your prophet William Branham is no more here. But you are here. I wept and I prayed and I and I read again. And I walked again. And I prayed. The 22 chapters became new to me. It was a wonderful time on the Isle of Patmos. Beloved, I have a responsibility. Therefore, I must take it seriously. And as I said yesterday, I'm almost sure it could be my last time. And the coming of the Lord is very, very near. And we must prepare. So close your eyes. Open your hearts. We are in the presence of God. If you have a special request, you don't need to come forward. You can remain where you are. You can put one hand on your heart. You can lift one hand a little
up.
Believe in with all your heart. Every promise God made. Our salvation is perfect. Our justification is perfect. The forgiveness of our sins is perfect. The new heart is perfect. God made a new covenant. He made a new covenant. He shed his blood. He gave his life. You are redeemed. You are part of Christ.
Thank you.
Eve was was part of Adam. So the bride is a part of the bride. To bring us back to God. Back to the word of God. God took his servants. But the message remains with us. Receive the word of God. Promise for this day. Receive the word of truth. And be sealed by the spirit of truth. How many wish to be sealed? By the Holy Spirit, believe the word of truth, receive the word of truth, and be sealed by the Spirit of
prophecy.
In the name of Jesus Christ. And everybody says hallelujah. Everyone says amen.
Amen.
Hallelujah.
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 Glory
be to Almighty. Hallelujah.
Hallelujah.
Amen.
Amen.
You may be seated. Thank you for the wonderful translation.
Stotram.
Yes, God bless you. I'd love to thank our beloved brother Thomas Joseph. I know for 50 years. He remembers when I came to his home the first time.
Hallelujah.
He was a young man.
And
I was also. God bless you.
God bless you.
God bless you. Maybe you can call our brother from Delhi to just closing prayer.
Yeah, sure.
And you can also pray.
God bless you, brother.
God bless you. Thank you for coming.
Thank you.
God bless you.
Hallelujah.
God bless you. And those who read English, please let me have your address.
God bless you.
God bless you. Thank you, brother. God bless you. God bless you.